السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, சிறார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசிமி ஷஃபாஅத்தும் நம் அத்தனை பேரின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைய நாள் ஹிஜ்ரி 1434 ஆண்டின் ரபீஉத் தானி இரண்டாவது பிறையிலே நாங்கள் கால் பதித்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த உலகத்திலிருந்து மரணிக்கக்கூடிய வரைக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இவ்வுலக வாழ்வு என்பது ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எம்மிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களும் சுகங்களும் நிரந்தரமில்லை, அதே போன்று நாமும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு ஆற்றலை, ஒரு அனுமதி அல்லாஹ் கொடுத்திருப்பானேயானால் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நீளமாக கொடுத்திருப்பான். பிறப்புக்கு பின்னால் அல்லாஹ் இறப்பையும் வைத்திருக்கிறான். நாங்கள் அதிகமாக ஓதக்கூடிய சூரத்துல் முல்கில் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவகும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு நாங்கள் ஹயாத்தை தந்திருக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஹயாத்துக்கு பின்னால் உங்களுக்கு மௌத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்ற பானத்தை குடித்துத்தான் ஆக வேண்டும். மரணத்தை ஒவ்வொரு ஜீவராசியும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி. மௌத்தை கூட அல்லாஹ் இந்த சமூகத்தினருக்கு ரஹமத்தாகத்தான் தந்திருக்கிறான். எப்படி என்று கேட்கிறீர்களா? நமக்கு முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்களான நல்லவர்கள், மூதாதையர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கவில்லை என்றால் நாம் வாழ்வதற்கு இந்த பூமியிலும் நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய தெருக்களில் நமக்கு கிடந்து இடம் இருந்திருக்குமா? இந்த பூமி தாங்கிக் கொள்ளுமா? எனவே மௌத்தை கூட அல்லாஹ் இந்த சமூகத்தினருக்கு ரஹ்மத்தாக அருளாக தந்திருக்கிறான் என்பதை ஈமானிய பெருமக்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து வளர்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய அன்பான தாயும் தகப்பனும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் படைத்து அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அல்லாஹ் படைக்கிறார். மனிதனுடைய ஆரம்ப மனித விருத்தி அங்கிருந்துதான் ஆரம்பிக்கிறது. மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் வெள்ளமாக காட்சி தரக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவழியில் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆங்காங்கே விரண்டோடி கொண்டிருப்பார்கள், கால் போற போக்கிலே ஓடிக்கொண்டிருப்பார்கள். தலைக்கு மேலால் ஒரு மைல் தூரத்தில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். மக்கள் வியர்வையின் வெள்ளத்திலே மூழ்கி இருப்பார்கள். வியர்வை அப்படியே வடிந்தோடி கொண்டிருக்கும். தண்ணீர் தாகத்தினால் நாவு வறண்டு விடும். ஒரு சொட்டு தண்ணீருக்காக மனிதன் ஆங்காங்கே விரண்டோடுவான். ஒரு சொட்டு தண்ணீர் எடுத்துக் கொள்வதற்காக, வயிறு நிறைய குடிப்பதற்காக அல்ல, காய்ந்த நாக்கை நனைத்துக் கொள்வதற்காக மனிதன் மகஷர் பெரு வெளியிலே ஆங்காங்கே ஓடி ஆடி அலைந்து திரிந்து கொண்டிருப்பான். மனித குலத்தின் தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மக்கள் கண்டு ஓடி செல்லுவார்கள். ஓடி சென்று கேட்பார்கள், நீங்கள் எங்களுடைய தந்தையாச்சே, அல்லாஹ் தன்னுடைய கையினால் உங்களை படைத்திருக்கிறான், அவனுடைய ரூஹிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரூஹை தந்து அல்லாஹ் உங்களுக்கு உயிரை தந்திருக்கிறான், மட்டுமல்ல அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே வாழ வைத்திருக்கிறான், எங்களுடைய தந்தையாகிய நீங்கள் அலா தஷ்வா இலனா, அல்லாஹிடத்தில் எங்களுக்காக நீங்கள் மன்றாடக் கூடாதா? பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் உரிமையோடு கேட்பார்கள். பிள்ளைகள் தன்னுடைய தந்தையிடத்திலே உரிமையோடு மகஷரிலே கேட்பார்கள், மகஷர் பெருவழியில் எங்களுடைய நிலைமையை பார்த்தீர்களா? எங்களுடைய அமளி சுமளிகளில் நாங்கள் மூழ்கியிருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீர்களா? இதிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பதற்கும் எங்களுக்கு விடுதலை அளிப்பதற்கும் எங்களை பாதுகாப்பதற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடாதா? சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து விட்டேன். அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்துடைய நல்வாழ்வை தந்தான், சுவர்க்கத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய அனுமதியும் அல்லாஹ் எனக்கு தந்து சொன்னான். இந்த மரத்திற்கு அருகாமையில் மாத்திரம் நீங்கள் செல்லக்கூடாது. கனி தரக்கூடிய ஒரு மரம், அல்லாஹ்வுடைய கட்டளை அந்த மரத்திற்கு அருகாமையில் கூட நீங்கள் செல்ல வேண்டாம். ஷைத்தான் வழிகெடுத்தான், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டார்கள், வழிபட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ததனால் இந்த உலகத்திலே அவர்கள் வீசி எறியப்பட்டார்கள், இந்த உலகத்திற்கு வந்தார்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷர் பெருவழியில் தங்களுடைய பித்தளங்கள் வந்து கேட்பார்கள், அலா தஷ்வா இலனா, எங்களுக்காக நீர் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக் கூடாதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஃஅஸைது ரப்பி, என் ரப்புக்கு நான் மாற்றம் செய்து விட்டேன், ரப்புடைய கட்டளைக்கு நான் மாறி செய்ததனால் எனக்கு சிபாரிசு செய்யக்கூடிய தகுதி இல்லை. அங்கே இருக்கிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவரிடத்திலே செல்லுங்கள். இப்படியாக கடைசியாக ஒவ்வொரு நபி நபியாக வந்து நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்ற வரலாறு, நீண்ட வரலாறு சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபியுடைய ஷஃபாஅத்துடைய ஹதீஸை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் படித்தால் இன்ஷா அல்லாஹ் வழங்கிக் கொள்ளலாம். நாம் எதனை சொல்ல வருகின்றோம் என்றால், எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தங்களுடைய பிள்ளை செல்வங்கள் வயதுக்கு வந்துவிட்டால் தகுந்த ஜோடியை பார்த்து நிக்காஹ் முடித்து வைக்கிறார்கள். மகனுக்கு பொருத்தமான ஒரு மருமகளை நிக்காஹ் முடித்து வைக்கிறார்கள். மகளுக்கு பொருத்தமான ஒரு மருமகனை தேடுகிறார்கள், நிக்காஹ் முடித்து வைக்கிறார்கள். இப்ப கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அல்லாஹ் ஒரு குழந்தைக்கு தாயாக, ஒரு குழந்தைக்கு தகப்பனாக அந்த தாயையும் தகப்பனையும் ஆக்கி விடுகிறானோ, அப்பொழுது அவர்களுடைய சந்தோஷம் இல்லற வாழ்க்கை இன்னும் இரட்டிப்பாக பன்மடங்காக பெருகிக் கொண்டு செல்லுகிறது. ஏன்? கணவன் மனைவி என்ற உறவோடு வாழ்ந்து கொண்டிருந்த தம்பதியினர் இப்பொழுது பிள்ளையும் கிடைத்ததன் பின்னால் தாய் பிள்ளை உறவு, தகப்பன் பிள்ளை பாசம் என்ற ஒரு குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாங்கள் அமல்கள் செய்துவிட்டு இரண்டு விதமான பிரார்த்தனைகளிலே ஈடுபடுகிறோம். ஒன்று நல்லவற்றை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், தீயதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அதே போன்று எங்களுடைய துஆவில இரண்டு விதமான துஆக்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக துஆ செய்வது பெற்றோர்களுடைய கடமை. பிள்ளைகள் மீது கடமை இருக்கிறது தங்களை பெற்றெடுத்த தாய்க்காக தகப்பனுக்காக துஆ செய்வது. இப்படி இரண்டு துஆக்களை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், ரப்பனா ஃபிர் லி வலி வாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிஸாப். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வலி வாலிதைய என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி என்னுடைய தாயுடைய தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வலில் முஃமினீன் முஃமீன்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யௌம யகூமுல் ஹிஸாப் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாளையில் எல்லா மக்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். முதலாவதாக தனக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்பார்கள், ரப்பி ஃபிர் லி, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்துக் கொள்வாயாக, வலி வாலிதைய என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கியுடைய தாயுடைய தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இப்ப தனக்காக துஆ கேட்ட ஒருவர் தன் பெற்றோருக்காக துஆ கேட்டுவிட்டால் அவர் தன்னுடைய நலத்தில் மட்டும்தான் அவர் தரிசனையோடு கவனமாக இருக்கிறார். நாம் சொல்ல போனால் அவர் ஒரு சுயநலவாதி. நாம் துஆ கேட்பதெல்லாம் நமக்காகத்தான். நான் எனக்காக கேட்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கிறேன், என்னுடைய மனைவிக்காக கேட்கிறேன், என்னுடைய பெற்றோர்களுக்காக கேட்கிறேன், இன்னும் கொஞ்சம் விரிவாக போனால் என்னுடைய குடும்ப உறவினர்களுக்காக நான் கேட்கிறேன். அதிகமாக இந்த உம்மத்துடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் எத்தனை பேர் நம்மில் அதிகமான துஆ கேட்கிறோம். நமது நாட்டிலும் தான் உலகராமிய ரீதியிலே வாழுகின்ற முஸ்லீம்களுடைய நலனுக்காக, பாதுகாப்பிற்காக, அச்சமில்லாத நல்வாழ்வுக்காக எத்தனை மக்கள் உலக முஸ்லீம்களுடைய நல்வாழ்வுக்காக துஆ கேட்கிறோம். பிறர் நலத்திற்காக நம்மில் துஆ கேட்கக்கூடியவர்கள் குறைவுதான். எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சுயநலமியாக தனக்கு மாத்திரம் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கவில்லையா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னை பெற்று வளர்த்த என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மூன்றாவதாக கேட்கிறார்கள், வலில் முஃமினீன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஃமீன்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இதுதான் ஒரு முஃமீனுடைய துஆவாக இருக்க வேண்டும். குர்ஆன் இந்த சமூகத்தினருக்கு கற்றுத்தருகிறது, சொல்லி தருகிறது, நீங்கள் எவ்வாறு துஆ கேட்க வேண்டும். ஜவாமிஉல் கலீம், ஒரு துஆ கேட்கிற நேரத்தில் அதிகமாக வார்த்தை பிரயோகங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை தவிர்த்து, ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும், அந்த வார்த்தையில் ஆழமான பல கருத்துக்கள் தெரிந்திருக்க வேண்டும். இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜவாமிஉல் கலீம், வார்த்தை சிறியது, ஆழமான நிறைய கருத்துக்கள் அதிலே பொதிந்திருக்கிறது. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ ஜவாமிஉல் கலீம், சின்னஞ்சிறிய ஒரு ஆயத்து துஆ தான், ஆனால் அதிலே எவ்வளவோ விளக்கங்களை எடுத்துக்கொண்டு செல்லலாம். நாமும் துஆ கேட்கின்ற நேரத்தில் சுருக்கமாக கேட்க வேண்டும். கருத்தாளமிக்க கருத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை அங்கே பாவிக்க வேண்டும். இன்னும் ஒரு துஆ தான் நாம் கேட்கிறோம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ், துன்யாவுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லா நலவுகளையும் தருவாயாக, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, ஆகிராவில் உன்னுடைய அத்தனை கயிறுகளை நனவுகளை யா அல்லாஹ் எனக்கு தருவாயாக, நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். துனியாவுடைய நலவு என்று வந்துவிட்டால் நாம் பட்டியலிட வேண்டிய அவசியம் இல்லையே, எனக்கு அது வேணும் இது வேணும். துனியாவில் என்ன என்ன நலவுகள் கயிறுகள் சிறப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை அதிலே வந்து விட்டதா இல்லையா? ஆகிராவில் என்ன என்ன நலவுகள் இருக்கிறதோ அத்தனை அதிலே வந்து விட்டதா இல்லையா? நம்முடைய நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டியதில்லை, நம்முடைய வார்த்தை பிரயோகங்களை வீணாக பட்டியலிட்டுக் கொண்டிருக்க தேவையில்லை. சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும், ஆழமான பல கருத்துக்கள் அதில் நிறைந்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான், ஒவ்வொரு பிள்ளையும் தாயும் தகப்பனுக்கும் இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும். அப்படித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகப்பனை பற்றி குர்ஆன் அதிகமாக பேசுகிறது. எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் எப்படி எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் எங்களை பெற்றெடுப்பதற்கு பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சூரா பனி இஸ்ராயிலுடைய 24வது அத்தியாயம் ஆயத்து சொல்லுகிறது, வகபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அடியார்களாகி எங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக முறையாக இந்த உலகத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் மாற்றம் செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கடமைக்கு அடுத்ததாக அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லுகிறான், உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல உபகாரம் செய்யுங்கள். தொழுகைக்கு அடுத்ததாக, ஹஜ்ஜுக்கு அடுத்ததாக, ஜகாத்துக்கு அடுத்ததாக, நோன்புக்கு அடுத்ததாக, இவைகள் அல்லாஹ்வுடைய பரந்தான கடமைகள், எங்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள். அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய பரந்தான கடமைகளை சரியாக நிறைவேற்றுங்கள். இந்த கடமைகளுக்கு அடுத்ததா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களை பெற்ற உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி உள்ள பிள்ளையாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இம்மா யபலுகன் இந்தகல் கிபர் அஹதுமா அவ் கிலாஹுமா, தாயும் தகப்பனும் இரண்டு கண்மணிகளை போல, வானத்திலே ஒளி வீசக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் போல, இந்த உலகத்தையே நாம் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய வானத்தையும் பூமியையும் போல தாயும் தகப்பனும், அந்த இருவரில் ஒருவர் வயதாளியாக ஆகிவிட்டால், வயோதிபமாக ஆகிவிட்டால், எங்களுக்கு தெரியும் உடம்புல இன்றைக்கு சக்தி இருக்கக்கூடிய மக்களிலேயே அதிகமானவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். வயோதிபம் முதுமை வந்துவிட்டால் நோய் வேறு வந்து அவர்களை அப்படியே ஒட்டி கொள்ளுகிறது. இது இன்று நடக்கக்கூடிய ஒரு உலகத்துடைய வளமை. வயோதிபம் மட்டுமல்ல, முதுமைத்தன்மை மட்டுமல்ல, கிழட்டுத்தன்மை மட்டுமல்ல, அவர்களோடு சேர்ந்து நோயும் அவர்களை வாக்கி வளைத்துக் கொண்டிருக்கிறது. வயோதிபமே அவர்களுக்கு ஒரு இடையூறு தான். அந்த வயோதிபத்தன்மையிலும் இன்னும் ஒரு இடையூறு என்ன தெரியுமா, அவர்கள் நோயாளிகளாக வேறு அல்லல் படுவது, கஷ்டப்படுவது, துன்பப்படுவது. எனவே குர்ஆன் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்கிறது, அல்லாஹ் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய தாய் அல்லது தகப்பன் வயதாளியாக ஆகிவிட்டால் இருவருமே வயதாளியாக சில நேரத்தில் ஆகிவிட மாட்டார்கள், இருவருமே ஒரே தடவில் நோயாக வளர்க்க மாட்டார்கள். இருவரும் ஒரே நிலைமைக்கு ஆளாகினாலும் சரி, அல்லது இருவரில் ஒருவர் நோயாளியாக ஆகிவிட்டாலும் அல்லது வயோதிபராக ஆகிவிட்டாலும் அவர்களுடைய சொல் செயல் நடத்தைகள் அனைத்தும் திருபுள்ளைத்தனமாக இருக்கும். 80 வயசு 90 வயசு தகப்பனாக இருப்பார், 99 வயசுல உமாவாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் 3-4 மாசம் அல்லது 5-6 வயசு பிள்ளைகள் செய்யக்கூடிய சிறுபுள்ளைத்தனமான செயலாக இருக்கும். இருந்த இடத்திலேயே சிறுநீர் கழித்து விடுவார்கள், இருந்த இடத்திலேயே மலம் கழித்து விடுவார்கள், வாயிலிருந்து வந்த வார்த்தைகளையும் சளிகளையும் காரி பக்கத்திலேயே துப்பி விடுவார்கள், ஆனால் இடத்துடைய பெருமதியை அறிய மாட்டார்கள், எங்கே இருக்கிறோம் என்ற தன்மையை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் பிள்ளைகளாகி நீங்கள் கோபப்பட்டு விடாதீர்கள். இப்படி எல்லாம் உங்களோட தாய் தகப்பன் ஏதாவது ஒன்னு செஞ்சிட்டா, உங்களோட மனம் வெறுக்கக்கூடிய காரியம் ஒன்றை செய்துவிட்டால், ஷீ என்ன செஞ்சிட்டீங்க, ஷீன்ற வார்த்தை உங்களோட நாவிலிருந்து வரவானா. அல்லாஹ்வுடைய கண்டிப்பான உத்தரவு, அல்லாஹ் கண்டிப்பாக பிள்ளையை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய தாய் தகப்பன் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டால் உங்களுடைய மனம் வெறுக்கின்ற தன்மைகளை செயல்பாடுகள் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் அல்லது நாவால் வாய் திறந்து பேசிவிட்டால் பொறுமையாக இருங்கள், மாற்றமாக உங்களுடைய கோபத்தை உங்களுடைய தாயுடைய தகப்பனின் முகத்திலே கொட்டி விடாதீர்கள். என்ற வார்த்தை உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் பேசவும் வேண்டாம், உபயோகிக்கவும் வேண்டாம், உங்களுடைய கோபத்தை உங்களுடைய தாயுடைய தகப்பனுடைய முகத்திலே காட்டி விட வேண்டாம். வாயால சொல்றது ஒண்ணு, இன்றைக்கு நடக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, தங்களுடைய வெறுப்பை தாய்க்கு தகப்பனுக்கு முன்னால முகம் சுழிச்சு காட்டிக் கொள்றது. தாய் தகப்பன் எவ்வளவு சொன்னாலும் காதல வாங்கி கொள்றது இல்லை. தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. எவ்வளவோ புத்திமதிகள் அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அலட்சிய போக்கோடு இருப்பார்கள், கவனீனமாக இருப்பார்கள். இப்படியாக கவனஹீனமாக இருந்து அவருடைய வார்த்தை கேட்காமல் இருப்பது கூட ஒரு வகையில் அவர்களை நோவினைப்படுத்துவதுதான். எதை கூறினாலும் பிள்ளையுடைய நலவுக்குத்தான் ஏதாவது வார்த்தையை சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் பிள்ளையுடைய ஒரு மனிதனுடைய விடயத்திலே கவனம் செலுத்தி ஆர்வம் செலுத்தி கரிசனை காட்டக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது ஒரு தாயாக இருப்பாள் அல்லது ஒரு தகப்பனாகத்தான் இருப்பார். மற்றவர்கள் எல்லாம் ஏதோ கிடைத்த உறவுக்காக தங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். எனவே குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலா தகுல் லஹுமா உஃப்ன். இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னான், வலா தன்ஹர்ஹுமா. இவர்களை வீட்டில் வச்சு கொண்டிருந்தா எங்களோட வீடு நஜீஷாயிடும், இவர்களை எங்கட இடத்துல வச்சு கொண்டிருந்தா எங்களை தேடி வரக்கூடிய நாலு பேர் எங்களை அநாகரிகமாக பேசுவார்கள், இவர்களுக்கு துப்புரவு இல்லை, நஜீசான அருவறுப்பான வாடைகள் வீசுது, எனவே இவங்களுக்கு தனியான ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி கொள்வோம் என்று. வலா தன்ஹருஹுமா, பிள்ளைகளே உங்களுடைய தாயையும் தகப்பனையும் வீட்டை விட்டு நீங்கள் விரட்டி விட வேண்டாம், விரட்டி விட வேண்டாம், வேறாக ஒதுக்கி விட வேண்டாம். அவர்களுக்கென்று தனியான கூடாரங்களை அமைத்து அல்லது வயோதிப முதியோர்களுடைய இல்லங்களுக்கு கொண்டு போய் அவர்களை நீங்கள் போட்டு விட வேண்டாம். வலா தன்ஹருஹுமா, அவர்களை விரட்டி விட வேண்டாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, குர்ஆன் அடுத்ததாக சொல்லுகிறது மாற்றமாக, வகுல் லஹுமா கௌலன் கரீமா. அவர்கள் என்ன செயலை செய்தாலும் சரி, எதனை பேசினாலும் சரி, அவர்கள் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் என்பது மட்டும்தான் உங்களுக்குரிய ஒரு உரிமை, ஒரு கடமை. எனவே அவர்களோடு நளினமாக, அன்பாக, பண்பாக, பாசமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அவர்களோடு பேசுகின்ற நேரத்தில் பாய்ந்து பேசாதீர்கள், உரத்த குரலில் கத்தாதீர்கள், பேசாதீர்கள். குரலை தாழ்த்தி அமைதியாக, பக்குவமாக, பேணுதலாக உங்களுடைய தாய் தகப்பனுக்கு மரியாதையோடு அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள், அல்லது நீங்கள் பேசுவதை கூட அமைதியாக பேசுங்கள். சங்கையான வார்த்தையை பிரயோகிங்கள். குர்ஆன் சொல்லுகிறது கௌலன் கரீமா, கனிவான வார்த்தைகளை பிரயோகிங்கள், இனிமையான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகிங்கள், கடுமையான கரடு முரடான கல்வை குத்தக்கூடிய வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதிகள். இரக்கம், அன்பு, பாசம், பரிவு, இந்த தன்மைகளை நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு அள்ளி கொட்டுங்கள். வக்குர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இவை எல்லாவற்றையும் செஞ்சிட்டு உங்களோட தாய் தகப்பனுக்கு நீங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையாக இருந்த நேரத்துல என் உம்மா வாப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டத்தோட சிரமத்தோட கண்மணி போல் பாதுகாத்து என்னை வளர்த்து ஆளாக்கினார்களே, யா அல்லாஹ், அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக என்று ஒரு பிள்ளை தன்னை பெற்றெடுத்த தாய்க்காக, தகப்பனுக்காக இப்படித்தான் துஆ கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா பிள்ளைகளாகி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படியான முறையில் நம்மில் எத்தனை பேர் துஆ கேட்கிறோம்? குர்ஆன் துஆவை கற்றுத்தருகிறது, சொல்லி தருகிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்காக, தகப்பனுக்காக துஆ கேட்க வேண்டும். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்துல நான் சிரிச்சா அவங்க சிரிச்சாங்க, நான் அழுதா அவங்களும் அழுதாங்க, காரணம் இல்ல, நான் அழுதேன் என்றதுக்காக அவங்களும் அழுதாங்க.
இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க. ஏதாவது ஒன்றுக்காக பச்சிலம் குழந்தை துடியாய் துடித்து அழுகின்றதென்றால் அவருடைய தூக்கமும் போச்சு. என்னவோ ஏதோ ஒன்று பதறி விடுவார்கள். தாயும் தகப்பனும் நிம்மதி இழந்து விடுவார்கள். பசியின்மையால் கஷ்டப்படுவார்கள், தூக்கமின்மை. எனவே உங்களுடைய தாய்க்காக தகப்பனுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை எவ்வாறு அன்போடு இரக்கத்தோடு பாசத்தை கொட்டி வளர்த்தார்களோ அதே போல என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்து அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக என்று ஒரு பிள்ளை கேட்கின்ற துஆ இருக்கிறது. அது நேராக அல்லாஹ்வுடைய அருஷை சென்று அடைகிறது. அது எந்தவித தாமதமும் இல்லை, எந்த திரையும் இல்லை. ஒரு பிள்ளை கேட்ட துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை கபூலியத்தை பெறுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் ஒரு ஆயத்திலும் அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்கிறார். சூரத்துல் குமான் 14வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது.
இன்சான் மனிதனுக்கு நாம் வசியத்தை செய்தோம், உபதேசம் செய்தோம். அல்லாஹ் சொல்லுகிறார்,
நாம் கூறினோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, வசியத்தை செய்தோம். மனிதனுக்கு நாங்கள் வசியத்தை செய்தோம், அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் உபகாரம் செய்யுமாறு நாங்கள் வசியத்தை செய்தோம். ஏனென்றால் ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்திலே 10 மாதங்களாக அந்த கருவாக இருந்த கருவாக சிசுவாக இருந்த பிள்ளையை சுமந்த காலம் இருக்கிறது. வஹ்னன் அலா வஹ்ன், கஷ்டத்திலும் கஷ்டங்களை சிரமத்திலும் சிரமங்களை சுமந்துதான் அந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அவள் பிரசவிக்கின்றாள். அது மட்டுமல்ல, 10 மாத நிறைவுக்கு பின்னால் ஒரு அழகான பிள்ளையை அவள் பிரசவிக்கின்றாள். அதுக்கு பின்னால் கூட அவளுடைய கடமை நீங்கிவிடாது. 2 வருடங்கள் பூரணமாக பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழிலே சொல்லுவார்கள் பிரசவம். ஒன்று, அவள் பிள்ளையை பிறப்பிக்க வேண்டும் அல்லது அவள் சவமாக ஆகிவிடுவாள். பிறப்பு அல்லது சவம், மரணத்தினுடைய போராட்டம் தான் அந்த பிரசவத்துடைய வேதனையினால் தாய்மார்கள் துடிக்கக்கூடிய, மனைவிமார்கள் துடிக்கக்கூடிய நிகழ்வு. அதனை ஒரு பிள்ளையால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு கணவனால் தன்னுடைய மனைவி படுகின்ற அல்லல்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொஞ்சம் கூட சிந்தித்து கூட பார்க்க முடியாது. பிரசவ வலியை பற்றி அவர்களே அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே தான் குர்ஆன் கூறுகிறது, அந்த பிரசவ வேதனைகளையும் தன்னுடைய கர்ப்பத்திலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கிறது, அது இன்னொரு அன்னது என்று யாராலும் அடையாளப்படுத்தி சொல்ல முடியாது. தன்னுடைய உடம்பிலே ஓடுகின்ற இரத்தத்தை பாலாக குழந்தை செல்வத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா பிள்ளைகளாகிய ஒவ்வொரு மனிதனை பார்த்து அல்லாஹ் வசியத்தை செய்கிறான், உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். அதில் குறிப்பாக உங்களுடைய தாய் கஷ்டத்திலும் கஷ்டங்களை சுமந்தவளாக உங்களை பிரசவிக்கின்றாள், பெற்றெடுக்கின்றாள். 2 வருடங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு பாலூட்டுகின்றாள். அந்த தாய்க்கு நீங்கள் நன்றி உள்ள பிள்ளையாக இருங்கள். அனுஷ்குருலி, உங்களை நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் படைத்ததற்காக ரப்பாகி எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். எங்களை யாரையும் அல்லாஹ் குருடாக படைக்கல, அழகாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கண்மணிகளை தந்திருக்கிறான், நன்றாக பேசக்கூடிய நாவாக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களை யாரையும் அல்லாஹ் ஊமையர்களாக ஆக்கவில்லை. நன்றாக கேட்கக்கூடிய 2 செவிப்புலன்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களை அல்லாஹ் செவிடர்களாக ஆக்கவில்லை. நன்றாக பிடிக்கக்கூடிய ஓடக்கூடிய கையையும் காலையும் தந்திருக்கிறார். எங்களை அல்லாஹ் நொண்டியாக முடமாக அல்லாஹ் படைக்கவில்லை. நல்ல மூளை வளர்ச்சி அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களை பைத்தியகாரர்களாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இதை நினைத்து என்றால் ஒரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்திருப்போமா? நன்றி என்ற வார்த்தை நமக்குத்தான் தெரியாது. நன்றி, ஷுக்ர், மனிதன் அறியாத ஒன்று.
எனவேதான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அல்லாஹ் சொல்லிட்டான் மனிதன் எப்படியாரவன் தெரியுமா, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூது, மனிதனுக்கு எவ்வளவுதான் மலைகள் அளவு நியமத்துக்களை அள்ளி 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 நிரப்பமாக கொடுத்தாலும் அவன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டான். மனிதன் அவனுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவன், நீ சொன்னது சரிதான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதை போலதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உங்களை நான் குறையில்லாத ஒரு படைப்பாக படைத்திருக்கிறேன், உங்களை நான் முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறேன், உங்களை நான் காபிராக ஆக்கவில்லை, உங்களை அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாவாசலை தந்திருக்கிறேன், உங்களை யாரையும் நான் யகூதியாக நசராணியாக படைக்கவில்லை, மஜூசியாக நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு முஷ்ரிக்காக நான் படைக்கவில்லை. அப்படித்தான் உங்களுக்கு யாராவது ஒரு குருடு இருக்கலாம், செவிடு இருக்கலாம், ஊமை இருக்கலாம், நொண்டி இருக்கலாம், முடம் இருக்கலாம், உங்களை நான் ஒரு மூமினாக ஆக்கியிருக்கிறேனா இல்லையா, இது ஒரு நியமத் இல்லையா? உங்களை நான் ஒரு முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறேனா இல்லையா, இது ஒரு நியமத் இல்லையா? ஒரு முஸ்லீமான தாய்க்கும் தகப்பனுக்கும் உங்களை நான் பிள்ளையாக நான் பிறக்க வைத்திருக்கிறேனே, இது ஒரு நியமத் இல்லையா? இந்த உலகத்திலே வந்து உதித்த அத்தனை நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ரஹ்மத்தாக வந்துரித்த கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாக என்னை அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கிறானே, இது ரஹ்மத் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய நியமத் இல்லையா? எத்தனை நபிமார்கள், எத்தனை ரசூல்மார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், கெஞ்சினார்கள், யா அல்லாஹ், நான் ஒரு நபியாக வர தேவையில்லை, நான் ஒரு ரசூலாக வர தேவையில்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வந்தால் போதும் யா அல்லாஹ், அந்த உம்மத்தில் ஒரு மனிதனாக என்னை நீ எழுப்பாட்டுவாயாக, வாழ வைப்பாயாக. எத்தனை நபிமார்கள் கேட்டார்கள், கெஞ்சினார்கள், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ்வின் பக்கமாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். கியாமத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் இறக்கப்படுவார்கள், அவர் ஒரு நபியாக வரமாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஒரு சாதாரண ஒரு சாலிஹான ஒரு தாயாக இந்த உலகத்திற்கு வந்து உதிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்தை எதனை சொல்ல, எல்லாம் நியமத்து தான், அல்லாஹ் எங்களுக்கு எதனை தரவில்லை, எனவேதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், எங்களை பார்த்து சொன்னான், வஷ்குருலி, எனக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருந்து கொள்ளுங்கள், எவ்வளவோ நியமத்துக்களை தந்திருக்கிறேன், எவ்வளவோ அருள்களை உங்களுக்கு நான் சொல்லிருக்கிறேன், வஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளவும் வேண்டாம், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் பேசவும் வேண்டாம். அடுத்ததாக அல்லாஹ் குறிப்பிட்டான், நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதை போல வலி வாலிதைக, உங்களுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்து கொள்ளுங்கள். சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், இவை எல்லாவற்றையும் சுமந்துதான் அவர்கள் உங்களை வளர விடவில்லை, வளர்த்தார்கள். வளர்றதுக்கும் வளர்க்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. செடிகள் கொடிகளை அப்படியே வளர விடுவாங்க, காட்டுல வளர விடுவார்கள், அது அதில் பாட்டில் வளர்ந்து கொண்டு போகும். இன்னும் சில பூச்செடிகளை வளர விட மாட்டாங்க, வீட்டில் பராமரித்து வளர்ப்பாங்க, சரியாக தண்ணீரை ஊற்றுவாங்க, களைகளை பிடுங்குவாங்க, வெட்ட வேண்டிய கிளைகளை வெட்டுவார்கள், சரி பண்ண வேண்டிய கிளைகளையும் இலைகளையும் சரி பண்ணுவார்கள், வளர்த்தெடுப்புவார்கள். வளர்த்தெடுக்கின்ற செடி அங்கே பார்ப்பதற்கு அழகாகவும் கச்சிதமாகவும் முறையாகவும் எல்லாம் அதிலே ஒருங்காக ஒருங்கமைப்பு பெற்றிருக்கும். எனவே எங்களுடைய தாய் தகப்பன் செடிகள் கொடிகள் மரங்களைப் போல எங்களை எப்படியாவது நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் என்று எங்களை அவர்கள் வளரவிடவில்லை, பக்குவமாக வளர்த்தார்கள். புத்திமதிகள் சொன்னார்கள், மதரசாவுக்கு அனுப்பினார்கள், பாடசாலைக்கு அனுப்பினார்கள், ஹலால் இது ஹராம் இது என்று சொல்லி தந்தார்கள், பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள், சிறியோர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வயோதிபர்களுக்கு நோயாளிகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், இப்படி எல்லாம் இன்னொரு என்ன பல புத்திமதிகளை சொன்னார்கள். வலது கையால சாப்பிடுங்கள், இடது கையால சாப்பிடவானம் குடிக்கவான ஷைத்தானுடைய பழக்கம். சாப்பிடுற நேரத்தில் தொப்பி அணிஞ்சு கொள்ளுங்கள், சிறுநீர் கழித்தா நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அதான் சொன்னா பள்ளிக்கு போயிட்டு தொழுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் சொல்லி தந்தார்களா இல்லையா? எனவே அவர்கள் எங்களை வளர விடவில்லை, வளர்த்தார்கள். பக்குவமாக
கச்சிதமாக புத்திமதிகள் பல சொல்லி எங்களை வளர்த்தார்கள். எனவே வலிவாலிதைக்க இப்படியாக உங்களை பக்குவமாக ஒரு நல்ல மனுஷனாக இன்றைக்கு நாளைக்கு நாலு பேருக்கு முன்னால நீங்க கம்பீரமாக தலை நிமிர்ந்து நாகரிகமாக பேசுறீங்க, நாகரிகமாக உழைக்கின்றீர்கள், நாலு பேர் உங்களை மதிக்கிறாங்க. இந்த நிலைமையை உங்களுக்கு தந்தது யார்? உங்களுடைய பெற்றோர்கள். எனவே இந்த நிலைமைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி உள்ள பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். இதனைத்தான் குர்ஆன் கூறுகிறது. உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக இருங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருந்து கொள்ளுங்கள். இளையல் மசீர், நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் நாளைக்கு என்ன கிட்டத்தான் வர இருக்கிறீங்க. உங்கள யாரு சரி, உங்கள யாரு பிழை, எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்ளுவேன். கடைசியாக அல்லாஹ் சொல்லிட்டான், எவ்வளவு பயான் பேசினாலும், எவ்வளவு எழுதினாலும், எவ்வளவு எங்களை சிந்தனைக்கு வந்தாலும், அதெல்லாம் அந்த நேரத்தோட அந்த இடத்தோட போச்சு. எனவே அல்லாஹ் கடைசியாக சொல்லிட்டான், இலையல் மசீர், நீங்களும் உங்களுடைய தாய் தகப்பன் எல்லாம் என்கிட்ட தான் வர இருக்கிறீங்க, அங்க நான் பிடிச்சுக் கொள்ளுவேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது உலகத்தில் பிள்ளை பெற்றோர்களுக்கு முன் இருக்கக்கூடிய உறவு முறையை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு தகப்பனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் பிள்ளையால உதவ முடியும். ஒரு தாய்க்கு ஏதாவது தேவை ஒன்று வந்துட்டா, அல்லது ஒரு நோய் ஒன்று வந்துட்டா, பிள்ளையால பணத்தையோ காசையோ ஏதாவது உதவி உபகாரம் செய்ய முடியும். கியாமத்துடைய நாளையில் இந்த கூத்தெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் சூரா லுக்மான் 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இத்தகோ ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், வஹ்ஷௌ யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதி, நாளை கியாமத்துடைய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது எப்படியான நாள் தெரியுமா? ஒரு பிள்ளை தன் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது. ولا مولود هو جاد عن والده شيئا, ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாது, ஒரு பெற்றோர் தன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. அந்த மஹஷர் மைதானத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒரு உம்மாவை கண்டு பிள்ளைகள் விரண்டோடுவார்கள், பிள்ளைகளை கண்டு தாயும் தகப்பனும் விரண்டோடுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யோம யஃபிர்ருல் மர்உ மின் அகீ, ஒரு சகோதரனை பார்த்து ஒரு சகோதரன் விரண்டு ஓடுவான். ஓடுறதுக்கும் விரண்டு ஓடுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு மனிதன் சாதாரணமாக ஓடுறான் என்றா ஓடுகின்றான் என்று சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆபத்தொண்டு வருகிறது, ஏதாவது ஒரு தீப்பிணம் கொண்டு அவர்களை எதிர்நோக்கி வருகிறது, அல்லது சுனாமி போன்ற ஆபத்துக்கள் அவர்களை எதிர்நோக்கி வருகிறது, அல்லது வேட்டையாடக்கூடிய புலியோ சிங்கமோ ஏதோ ஒன்று ஒரு மனிதனை விரட்டோடி வருகின்றது என்றால் அவன் ஓடமாட்டான், விரண்டு ஓடுவான். அஸான் சொல்லுகின்ற சத்தத்தை கேட்டு ஷைத்தான் ஓடமாட்டான், விரண்டு ஓடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த மனிதன் கியாமத்துடைய நாளில் ஓடுகின்ற ஓட்டம் அது சாதாரண ஓட்டம் அல்ல, விரண்டோடி கொண்டிருப்பான் என்று குர்ஆன் கூறுகிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்னார், யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாது அந்த நாள். பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு உதவி கரம் நீட்ட முடியாது, பெற்றோர்களாக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்காக உதவி கரம் நீட்ட முடியாது. அத்தகைய நாளை மனிதர்களே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா பொதுவாக எல்லா மனிதனை பார்த்து உபதேசம் செய்கிறான். ஒரு தாய்க்காக தகப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்ற செலவீனத்தை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் எங்களை கையில சொத்துக்களை செல்வங்களை சந்திக்கிறான், இதனை நாங்க எப்படி செலவழிக்கிறது, யாருக்கு செலவழிக்கிறது, எப்படி செலவழிக்கிறது, யாருக்கு செலவழிக்கிறது. குல் நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நலவான நல்ல காரியங்களுக்கு நீங்க செலவழிக்கிறதுல உள்ளதுதான், உங்களோட தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க செலவழிக்கிற செலவு இருக்கு, அது ஹைர்களில் உள்ளது, நலவுகளில் உள்ளது. மனிதர்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ் தந்த செல்வத்தை நான் யாருக்காக செலவழிப்பது, எவ்வாறு செலவழிப்பது? கொல் நபியே, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தாய் தகப்பனுக்காக நீங்க செலவழியுங்கள். வல்லபரபீன், இரண்டாவது உங்களுடைய உறவினர்கள் நெருங்கிய சொந்தக்காரர்களுக்கு குடும்ப உறவினர்களுக்கு செலவழியுங்கள். மூன்றாவது வல்யதாமா, தந்தையை இழந்த அனாதைகளுக்கு நீங்கள் செலவழியுங்கள். தந்தையை இழந்த அனாதைக்கு நீங்கள் செலவழியுங்கள். தந்தையை இழந்த பிள்ளையை பார்த்து நாங்கள் அனாதை என்று சொல்லுகிறோம். அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவின் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள். அந்த அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், என்னுடைய பார்வையில் உண்மையான அனாதை யார் தெரியுமா? யாருக்கு மார்க்கத்துடைய தீனுடைய அறிவு இல்லையோ அவனே உண்மையான யதீம், அனாதை என்று சொன்னார்கள் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்றைய காலத்துல எனக்கு மார்க்கம் தெரியாது, ஷரீஅத்து தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, தொழுறது எப்படின்னு தெரியாது, எப்படின்னு யாராவது இன்றைக்கு மார்க்கம் தனக்கு தெரியவில்லை என்று சொல்வாரே, ஆனால் இவரை விட ஒரு பெரிய ஜாகிரியாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு எல்லாம் கைக்குள்ளே காலுக்குள்ளே வந்துச்சு. படிக்கிறதுக்கும் விளங்குறதுக்கும் எங்கல்ல யாரும் முயற்சி உள்ளவங்களாக, ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக இல்லை. அதுதான் இருக்கக்கூடிய குறைபாடை ஒழிய விளங்குவதிலே எந்த குறையும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் செலவு செய்கின்ற செலவுகளிலே ஹைரானது நலவானது என்ன தெரியுமா? உங்களுடைய தாய் தகப்பனுக்கு முதலாவதாக செலவழியுங்கள். இரண்டாவது வல் அக்ரபீன், உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு செலவழியுங்கள். மூன்றாவது வல் யதாமா, அனாதைகளுக்கு செலவழியுங்கள். நான்காவது வல் மசாகீன், மிஸ்கீன்கள், ஏழைகள், எளியவர்களுக்காக செலவழியுங்கள். அடுத்ததாக வபனி சபீல், பாதை ஓரங்களில் சுற்றி திரியக்கூடிய யாசகர்கள், இவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். வபனி சபீல் சொன்னா பாதை ஓரங்களில் சுற்றி திரியக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வெளியூர்ல இருந்து நீண்ட தூர பயணம் இங்க வாரார் ஒருவர், வந்த நேரத்தில் அவனுடைய சொத்துக்கள், அவனுடைய பணம் பொருள் ஏதாவது ஒன்று செலவழிஞ்சு முடிஞ்சிட்டு அல்லது காணாம போச்சு. ஊர்ல அவர் நல்ல வசதியோட வாய்ப்போட வாழ்ந்த மனிதன், வந்த வரத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப ஒன்றும் இல்லாம ரோட்டுக்கு வந்துட்டார். இப்ப இந்த மனிதனை நாங்க இனம் கண்டா அவருக்கு என்ன செய்யணும்? கை கொடுத்து உதவணும். இது குர்ஆன் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. எனவே வபனு சபீல் சொன்னா பாதையில் இருக்கக்கூடியவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அது எங்கடவங்க மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தர்மம் சதக்கா என்பது அனைவருக்கும் உதவி ஒத்தாட்சி என்பது போய் சேர வேண்டிய ஒன்று. எனவே குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவுகளில் இது கயிறானது நலவானது என்று சொல்லி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவை அனைத்தும் குர்ஆன் சொல்லிய வசியத்துகளும் புத்திமதிகளும் இவ்வளவு நேரம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுக்கு சொல்லி இருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். நபி அவர்கள் இந்த உலகத்துல பிறந்து கண் விழிக்கின்ற நேரத்தில் தந்தை இல்லாத ஒரு அனாதையாகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். தன்னுடைய தன் தாய் ஆமினாவுடைய வயிற்றுல கர்ப்பத்தில் சிசுவாக இருக்கின்ற நேரத்திலேயே தந்தை அப்துல்லா வஃபாத் ஆகி விடுகிறார். இந்த உலகத்துல பிறக்கிறான் ஒரு அனாதையாகத்தான் பிறந்தாங்க. ஒரு 6 வயசு இருக்கும், அபவா என்ற இடத்துக்கு தன்னுடைய தாயோடு வாராங்க. வர்ற நேரத்தில் தாயும் சுகையின முற்று அபவா என்ற இடத்துல மதீனாவுக்கு கொஞ்சம் முன்னால உள்ள பகுதியில மரணிச்சிடுறாங்க. அந்த இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இஸ்லாம் ஓங்கி ஒலித்து எல்லாரும் வியாபித்து இருக்கக்கூடிய நேரம் காலம். நபி அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய தாயுடைய மன்னரை கபருக்கு வருவாங்க. கபரடி கிட்ட வந்து தாய்க்காக துஆ செய்வாங்க. தாயுடைய பாசம் இரக்கத்தினால அழுதுடுவாங்க. எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சஹாபாக்களும் நபியுடைய அழுகையை பார்த்து அழுதுடுவாங்க. சஹாபாக்கள் கேட்பாங்க, நபியே நாயகமே நீங்களுமா அழுறீங்க? சொன்னாங்க, தாய்க்குள்ள பாசம், தாய்க்குள்ள பாசம், அல்லாஹ் இந்த கல்வில அல்லாஹ் இரக்கத்தை தந்திருக்கிறான். அதனால என்னுடைய தாயுடைய மன்னரைக்கு வர்ற நேரத்துல எனக்கு அந்த ஞாபகம், அந்த தாயுடைய அரவணைப்பை நினைச்சு நான் அழுறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது எதனை எடுத்து காட்டுகிறது என்றால், தாய் தகப்பன் வபாத் ஆகிட்டா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஒதுங்கிடுறாங்க. தாய் தகப்பனுடைய கபரை ஜியாரத் செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுக்காக துஆ கேட்கறதுக்கு இந்த பிள்ளைக்கு உலகத்துல வருஷத்துல ரெண்டு நாள் தேவைப்படுது. ஒன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் வேணும். அவசரமாக தொழுது முடிச்சிட்டு ஓடுவாங்க, உமா அப்பாவுடைய கபரு எங்க இருக்கோ அந்த மையவாடிக்கு ஓடுவாங்க. அண்டைக்கு போன அடுத்த காலம் வரணும், ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள் வரும். மற்ற நாளுக்காக உமா வாப்பாவுடைய சிந்தனை வாரதே இல்லை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அடிக்கடி கபர்களை ஜியாரத் செய்யுங்க. ஏன்னா நீங்க உங்களோட உமா வாப்பாவுக்காக துஆ செஞ்சா மற்றவங்க உங்களுக்காக துஆ செய்வாங்க. இன்றைக்கு நாங்க போய் என்ன செய்யறோம், கபராளிகளுக்கு சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும், கபராளிகளே உங்களுக்கு சாந்தி சலாம் உண்டாவதாக, யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், உங்கள பாவத்தை எங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக, அந்தும் ஸலஃபுன, நீங்க எங்களோட நேர காலத்தோட மண்ணுக்கு வந்துட்டீங்க, இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாளைக்கு இதே நிலைமைக்கு வருவோம், இந்த இடத்துக்கு வந்து சேருவோம். இப்படி நாங்க துஆ செய்தால் எங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்க எங்களுக்காக துஆ செய்வாங்க. நாங்க போறதில்ல, இந்த பழக்கம் எங்களிடத்துல இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்களும் இப்படியா நின்றுட்டா எங்களை நிலைமை எப்படி இருக்கும்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹயாத்தோட ஈக்கிற நேரத்துல மட்டும் முடிஞ்சிட்டு போறதில்ல, வஃபாத் ஆகினத்துக்கு பின்னால பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய கடமைகள் நிறைந்திருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டாங்க, நபியே நாயகமே, மிக மிக சிறந்த அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்தஹா, தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுவதுதான் மிக மிக சிறந்த அமல் என்று நபி அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. இரண்டாவது என்ன தெரியுமா, அமல்களிலே சிறந்தது, ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்வது, நல்லுபகாரம் செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. மூணாவது அமல்களிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே கலந்து கொள்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக புகாரியிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோடு ஹிஜ்ரத் வர போகிறேன், ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நானும் உங்களோட கலந்து கொள்ள போகிறேன், ஜிஹாதில் நானும் உங்களோட வரப்போகிறேன், ஏண்டா ஹிஜ்ரத்துடைய ஜிஹாதுடைய நன்மைகளை அதிகமாக எங்களுக்கு நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க, இந்த நன்மைகளை நான் அடைந்து கொள்ள வேண்டும், எனவே நான் ஹிஜ்ரத் வர போகிறேன், உங்களோட நான் ஜிஹாதில கலந்து கொள்ள போகிறேன், உங்களுடைய கையை பிடிச்சு நான் பைஅத் இஸ்வாத் பிரமாணம் செஞ்சு கொள்ள போகிறேன் சொன்ன நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், அஹையின் வாலிதா, உங்களுடைய தாய் அல்லது தகப்பன் அல்லது இருவருமே ஹயாத்தோட இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. நபி அவங்க கேட்ட கேள்வியை பாருங்க, முதலாவது கேட்டாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோட ஈக்கிறாங்களா? கால நாம், ஆம் யா ரசூலல்லாஹ், ஹயாத்தோட தான் ஈக்கிறாங்க. அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஹிஜ்ரத்தும் போகவானாம் ஜிஹாதும் போகவானாம், நேரடியாக போங்க, உங்களோட தாய்க்கும் தகப்பனுக்கும் நீங்க பணிவிடை செய்யுங்க, அது இதுவே இவைகளை விட மேலான சவாப் அங்கு இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன, கடமைகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிள்ளைகள் இந்த உலகத்திலையும் சரி ஆகிராவிலையும் சரி நிம்மதியாக வாழ்றதுக்கு காரணமாக பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளையுடைய சொர்க்கமாக இருப்பது பெற்றோர்கள், ஒரு பிள்ளையுடைய நரகமாக திகழ்வதும் இதே பெற்றோர்கள். எந்த பிள்ளை தன் தாய்க்கு தகப்பனுக்கு நல்ல உபகாரம் செய்து அவருடைய கல்வை குளிர வச்சு தாயுடைய தகப்பனுடைய துஆவை பெற்றுக் கொள்ளுவாங்களோ இந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுடைய அன்பால இரக்கத்தால அந்த கபூலியத்தால் அந்த பிள்ளைகளுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். எந்த புள்ள தன் தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தி சொல்லால செயலால நோவினப்படுத்தி தாய் தகப்பனை கவனஹீனமாக விட்டு தாய் தகப்பனுடைய மனவேதனையை பெற்றுக் கொள்றாங்களோ இதுலதான் அவர்களுக்கு நரகமும் இருக்கிறது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு தாய் தகப்பன் ஒரு புள்ள இது எந்த புள்ள நல்ல புள்ள சாலிஹான புள்ள இந்த பிள்ளையை தந்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு புள்ளை ஒரு தாய் தகப்பன் பொருந்திட்டா ஏற்றுக்கொண்டா அந்த புள்ளைய அல்லாஹ் ஒரு நல்ல அடியானாக ஏற்றுக்கொள்ளுகிறான்.
ஒரு பிள்ளைய தாய் தகப்பன் வெறுக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள்,
ஏன் அந்த அளவுக்கு சமூகத்தில குழப்பங்களையும் பித்தனாக்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார், நாலு பேருக்கு தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைய பார்த்து தாய் தகப்பன் முகம் சுழிச்சு கொள்றாங்க, இவனையா நாங்க பெத்தோம், இந்த பிள்ளையா நாங்க இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தோம் பெத்தோம் என்று சொல்லி எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை விரக்தியோடு கோப பார்வையோடு பார்ப்பார்களோ அல்லாஹ்வும் அந்த பிள்ளையை அந்த அடியானை கோபம் கொண்டு பார்க்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதே போன்ற மற்றும் ஒரு ஹதீஸ் தான் அபூதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி மீண்டும் ஒரு சஹாபி வராங்க, வந்து நபி இடத்துல சொன்னாங்க, நபியே நாயகமே நானும் உங்களோட ஹிஜ்ரத்துல கலந்து கொள்ளணும், உங்களோட ஜிஹாதுல கலந்து கொள்ளணும், எனக்கு என்னையும் நீங்க அழைச்சு கொண்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட தாய் தகப்பன் ஹயாத்தோட இருக்கிறாங்களா? என்ன தகப்பன் வபாத் ஆகிட்டாரு, என்ட உமா மட்டும்தான் ஹயாத்தோட இருக்கிறாங்க, ஆனா அவங்க இப்ப வயசாளியாக இருக்கிறாங்க, நோயாளியாக இருக்கிறாங்க, வீட்டுல யாரும் அவங்களுக்கு உதவி ஒத்தாசி செய்யறதுக்கு யாரும் இல்ல, தண்ணி கொடுத்தாலும் நான் தான், ஆடைய மாத்திருந்தாலும் நான் தான், எதை செஞ்சாலும் என்ன தவிர இரண்டாவது பிள்ளை ஒன்று என்னுடைய தாய்க்கு யாரும் இல்ல, எனவே நான் ஹிஜ்ரத்துல கலந்து கொள்றதுக்காக வாரத்துக்கு உமா கிட்ட அனுமதி கேட்டேன். என்ட உமா சொன்னான், மகனே நீ போகவானா, வபாத்துக்கு பின்னால நீ சுதந்திரமாக ஹிஜ்ரத்திலும் கலந்து கொள், ஜிஹாதிலும் கலந்து கொள், ஹயாத்தோட இருக்கிற நேரத்துல உன்னோட உம்மாவை பாக்குறதுக்கு யாரும் இல்ல, எனவே நீ போகவானா, என்னுடைய தாய் என்னை தடுத்தால், என்னை அனுமதி கொடுக்க மறுத்தால், என்னுடைய தாயை நான் விட்டு விட்டு வந்து விட்டு நான் வருவது என்னுடைய தாய்க்கு விருப்பம் இல்ல, அதனால நான் வர்ற நேரத்தில் தாய் அழுது கொண்டிருந்தா நான் ஹிஜ்ரத்துல கலந்து கொள்றதுக்கு வந்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தாய அழுற நிலையில வச்சிட்டு வந்துட்டீங்களே, நீங்க ஹிஜ்ரத்துல கலந்து கொள்ளவானாம், ஜிஹாதிலும் கலந்து கொள்ளவானாம், நேரடியாக வீட்டுக்கு போயிட்டு அவங்க அழக்கூடிய அவங்களோட தாய ஆசுவாசப்படுத்தி நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்களை சிரிக்க வையுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உங்களோட தாயுடைய சிரிப்பில் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை உங்களால பார்க்கலாம், உங்களோட தாய் தகப்பனுடைய வெறுப்பில் அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு நீண்ட நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, நாங்க உழைக்கக்கூடிய எங்களுடைய உழைப்பில ரிசுக்குடைய பரக்கத் அபிவிருத்தி யாருக்கு வேண்டும் என்று இருக்குதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பெற்றோரை நீங்க கண்ணியப்படுத்துங்க, உங்கள் தாய் தகப்பனோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, இதுலதான் உங்களுக்கு நீண்ட நல்ல வாழ்க்கை இருக்குன்னு நபி அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களுடைய உழைப்புல அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், ரிசுக்குல அல்லாஹ் விஸ்தீர்ணத்தை உண்டாக்குவான், உங்களுடைய தாய் தகப்பனை நீங்கள் உபசரியுங்கள், பராமரியுங்கள், கண்ணியப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அழிவு உண்டாகட்டும், ஒரு மனிதனுக்கு நாசம் உண்டாகட்டும், எந்த மனிதன் தெரியுமா, தாய் தகப்பனை வயதாளிகளாக அடைந்து அவர்களுக்கு ஹிதுமத் உபகாரம் செய்து அந்த ஹிதுமத் உபகாரத்தின் மூலமாக யார் சுவர்க்கம் நுழையவில்லையோ அந்த பிள்ளைக்கு அழிவு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இதன் மூலமாக என்ன விளங்குது, எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தாரது தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய உதவிகள், ஒத்தாசைகள். எந்த தாய் தகப்பன் வயசாளிகளாக இருந்தோ இப்படியாக யாரும் கண்டுகொள்ளவில்லை, அலட்சியமாக உற்றுறாங்க, மனைவியுடைய பேச்சை கேட்டு நாலு பேருடைய வார்த்தைகளை கேட்டு தாய் தகப்பனை கவலையினமாக விட்டுட்டாங்கன்னு சொன்னா இவங்க ஒரு நாளைக்கு இந்த நிலைமை காலாக்கப்படுற நேரத்துல இவங்களோட பிள்ளைகள் இப்படித்தான் இவர்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். அல்லாஹ் இப்படியான சோதனையை அந்த மக்களுக்கு கொடுக்காமல் அவர்களை அல்லாஹ் வபாத்தாக்க மாட்டான். பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலை சிரித்ததாம், தமிழில் சொல்லுவார்கள், பழுத்த ஓலையை பார்த்து குருத்து ஓலைகள் சிரித்ததாம்.
குறித்த ஓலைக்கு தெரியாது, தானும் ஒரு நாளைக்கு வந்து இப்படித்தான் நானும் பழுத்து கீழே விழுவேன் என்று தெரியாது.
ஆனால் எங்கள மனிதர்கள் அதிகமான புத்திசாலிகள் தான், அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த காலம் வரட்டும், நேரம் வரட்டும், வயசு வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய கடமைகள் உரிமைகள் என்று இருக்கிறது, இவைகளை நாங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன், எந்த பிள்ளை தாயுடைய முகத்தை ஒரு தடவை அன்பான இரக்கமான பாசமான பார்வையினால பார்ப்பாரோ அந்த பிள்ளைக்கு கபூலான ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கூடியிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ் மபரூர், கபூல் செய்த ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும், நாங்க 100 தடவை பார்த்தாலுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 தடவை என்ன, 1000 தடவைகள் ஒரு பிள்ளை தன்னுடைய தாயுடைய தகப்பனுடைய முகத்தை இரக்கத்தோடு அன்பொழுக பார்த்தால் அத்தனை தடவைகள் ஹஜ் செய்த தவாபு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. மனிதனை போல அல்லாஹ் கஞ்சத்தனம் உடையவன் அல்ல, அவன் நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்கு விசாலமானவன் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். வாழ்க்கையில் ஒரு தடவை செய்யக்கூடிய ஒரே ஒரு ஹஜ், எவ்வளவு கஷ்டத்தோட சிரமத்தோட லட்சங்களை செலவழிச்சு ஒரு மனுஷன் இஹ்ராம கட்டிக்கொண்டு ஹஜ்ஜிக்கு போற நேரத்துல அங்கே எவ்வளவு பாவங்கள், இஹ்ராமுடையும் பாவம், அரபாவிலும் பாவம், மினாவிலும் வாய பாதுகாத்துக் கொள்ள தெரியல, முஸ்தலிபாவிலும் பாவில் நாக்க கண்ணை பாதுகாத்துக் கொள்ள தெரியல, குடும்பத்துக்கு 4 பேருக்கு இவர்கள் ஹாஜியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இவர் ஹாஜியா இல்லையா அல்லாஹு அலம் யாருக்கும் தெரிய. செலவழிக்காம, பயணம் போகாம, சிரமங்கள் இல்லாம, அரபாக்கு போகாம, வீட்டில் இருந்து கொண்டே அல்லாஹ் ஹஜ்ஜுடைய சவாபத்தை தாரான். வாழ்க்கை ஒரு ஹஜ் அல்ல, நிமிடத்திற்கு நிமிடம் எத்தனை தடவைகள் ஒரு பிள்ளை தாயுடைய தகப்பனுடைய அரவணைப்பில் இருந்து அவர்களுடைய அன்பை பெற்றுக் கொள்வார்களோ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பார்வைக்கு ஒரு ஹஜ்ஜுடைய சவாபு கிடைக்கும் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வாலிபர் வருகிறார், வந்து தன்னுடைய தந்தையை பற்றி முறையிட்டார் நபிகளாரிடத்தில். சொன்னார், நபியே நாயகமே, என்னுடைய தந்தை என்னுடைய பணத்திலிருந்து என்னிடத்தில் அனுமதி இல்லாமல் எடுத்துக் கொள்ளுகிறார், என்னுடைய சொத்துக்களிலிருந்தும் என்னிடத்தில் கேட்காமல் எடுத்துக் கொள்ளுகிறார். இப்படியாக அனுமதி இல்லாமல் என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபரே, உங்களுடைய தந்தையை அழைத்துக் கொண்டு வாருங்கள். வாலிபர் தந்தையை அழைத்துக் கொண்டு வருகிறார். தூரத்திலே வருகின்ற அந்த வயோதிபரை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் கலங்கி விட்டது. கூனி குறுகி நிமிர்ந்து நடக்க முடியாமல், தன்னுடைய உதவி ஒத்தாசைக்கு யாரும் இல்லாமல், தடியொன்றை தாங்கிக் கொண்டு ஊண்டிக் கொண்டு மஸ்ஜித் நபவியை நோக்கி ஒரு வயதான வயோதிபர் தள்ளாடி கொண்டு வருகின்ற காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். நபி அவர்கள் அந்த வயோதிபரை தன் அருகில் அழைத்து சொன்னார்கள், பெரியவரே, உங்களுடைய மகன் உங்களை பற்றி முறையிடுகிறார், அவருடைய பணத்தையும் சொத்துக்களையும் நீங்கள் சூறையாடுவதாகவும் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதாகவும் உங்களுடைய பிள்ளை உங்களை பற்றி சொல்லுகிறார். ஆமாம் யார சூழல்லாம் எடுக்கின்றேன் தான், அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னுடைய மகன் இவர் இருக்கிறாரே, சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒன்றும் சம்பாதிக்க தெரிய, அவருடைய உடம்புல எந்த சக்தியும் இல்லை, சம்பாதிக்கிறதுக்கான வலிமையும் தெரியாது, தொழிலும் தெரியாது. ஆனால் நான் நல்ல சக்தி உள்ளவனாக இருந்தேன், எனக்கு நல்ல பல தொழில்கள் தெரியும், 4 இடத்துக்கு நான் செல்லுவேன், தொழில் செய்வேன், கை நிறைய சம்பாதித்து என்னுடைய புள்ள இவனுக்கெல்லாம் நான் அள்ளி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று அந்த பச்சிலம்பாரனுடைய நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய உடம்பில் சக்தி இல்லை, வலிமை இல்லை, எழுந்து நடக்க முடியாது, உழைக்க முடியாது. ஆனால் என்னுடைய மகனோ சக்தி உள்ளவனாக இருக்கிறான்,
உழைப்பதற்கு வழிகள் தெரியும், உழைக்கின்ற வழிமுறைகள் தெரியும், உடம்புல நல்ல சக்தி இருக்கு, நன்றாக சம்பாதிக்கின்றான்.
இவனுடைய பணத்திலிருந்து நான் எடுக்க முடியாதா? தந்தையுடைய இந்த வார்த்தையை கேட்ட நபிகளாருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், வாலிபனே, உன்னுடைய பணமும் உன்னுடைய சொத்துக்களும் அது உனக்குரியது அல்ல, உன்னுடைய தந்தைக்குரியது. ஏன்? உன்னுடைய சொத்துக்களும் சுகமும் பணமும் மட்டுமல்ல, நீயும் உன்னுடைய தந்தைக்குத்தான் உரியவர்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதுதான் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நடைமுறையில் உள்ள பெற்றோர்களுக்கான பிரச்சனை. எங்களை விட அழகாக உடுத்தினார்கள், நன்றாக ருசியாக சாப்பிட்டார்கள், நன்றாக சம்பாதித்தார்கள். இன்றைக்கு அவங்களால சம்பாதிக்க முடியாது, வயசாளிகளா ஆயிட்டாங்க, நோயாளிகளா ஆயிட்டாங்க. ஆனா நாலு பணம் காசு சம்பாதிக்க முடியாது, நாலு பணம் பிள்ளை இடத்துல எப்போ வரும் கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தேவைகள் இருக்கு, மருந்து மாத்திரைகள் வாங்கணும், அவர்களும் ஏதாவது வரக்கூடிய நாலு பேருக்கு தர்மம் சதக்கா கொடுக்கணும் ஆசை இருக்கும். ஏண்டா அவங்க நல்லா சம்பாதித்த நேரத்தில் கை நிறைய கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்த கைகள் அது. இப்ப சில சில்லறை காட்சிகளை கிள்ளி கொடுக்கறதுக்காச்சும் கையில இல்ல. தர்மம் சதக்கா கொடுக்கிறது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்றதுக்கான வசதி வாய்ப்பும் இல்ல, பிள்ளைகளிடத்துல வாய் தொடர்ந்து கேட்கறதுக்கு கூச்சம் அல்லது பயம். எத்தனை நாளைக்கு தாரது, உங்களுக்கு என்ன செலவு, அப்படி எத்தனை கேள்விகள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவை எல்லாவற்றையும் நாங்கள் யோசிக்கணும். இவர்கள் இந்த நிலைமைக்கு இன்று இவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், நாளைக்கு நான் இதே இடத்திற்கு வரத்தான் போகிறேன், என்னுடைய பெற்றோர் நான் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறேனோ இப்படித்தான் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு நடந்து கொள்ளுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாய் தகப்பனுடைய விடயத்தில் அதிகமான கரிசனை தெரிவித்திருக்கிறார்கள். அஸ்மா பின் அபிபக்கர் ரழியல்லாஹு தஆலா அபுபக்கர் ரழியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபிகிட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரல, அவங்க காபிராக ஈக்கிறாங்க, எனவே என்னுடைய தாயை நான் சேர்ந்து வாழவா துண்டித்து வாழவா? என் தாய் என்ன இஸ்லாத்துக்குள்ள வரல, ஆனா நான் முஸ்லீமாக இருக்கிறேன், என் உம்மா காபிராக இருக்கிறா, நான் அவளோட சேர்ந்து வாழவா துண்டித்து வாழவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ இஸ்லாத்துக்குள்ள வராட்டி உன்னை பெற்றது அவதானே, உன்னுடைய உம்மாவை நீ சேர்ந்து வாழ்ந்து கொள், அவளை நீ கதிகலங்க வைத்து விட வேண்டாம், கல்வி நோகும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். ஒரு காபிரான தாயோடே இவ்வளவுக்கு சேர்ந்து வாழ்மாறு நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். தாய் தகப்பனை போயிட்டு பார்க்கறதில்ல, ஒரு சட்டர்டே ஒரு சண்டே வரணும் அல்லது ஒரு போயாடே வரணும் போய் பார்க்கறதுக்கு. இது ஒரு சாரா, இன்னும் ஒரு சாராருக்கு மூணு மாசம் நாலு மாசம் பெரிய லீவுகள் வரணும் போய் நீண்ட தூர பயணங்கள் போய்த்து பார்க்கறதுக்கு. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அவங்க ஹயாத்தோட ஈக்கும் வரைக்கும் தான் அவங்க எங்கட கண்ணுக்கு முன்னால் ஈப்பாங்க, அவங்க ஹயாத்தோட ஈக்கும் வரைக்கும் தான் எழுந்து நடக்க முடியாட்டாலும், மகனே ஏதாவது வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க, வசியத்தை செய்வாங்க. எந்த பிள்ளையும் தவறாத வழிக்கு போறதுக்கோ நாசத்துல விழுவதுக்கோ எந்த தாய் தகப்பனும் பிள்ளைக்கு வழிகாட்டவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க, சொல்லுவதெல்லாம் புத்தியைத்தான் சொல்லுவாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா, தஹ்த அக்தாமில் உம்மஹாத், உங்களுடைய தாய்மாரின் கால் பாதத்திலே சொர்க்கம் இருக்கிறது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரசூலுல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் உபைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலை யமன் தேசத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் நபி அவங்க மதீனாவில் வாழ்றாங்க. வெளியூர்களில் இருந்து எல்லா மக்களும் மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அவங்க சஹாபாக்கள். யார் ரசூலை தன்னுடைய கண்களால் பார்க்கவில்லையோ அவர்கள் சஹாபாக்கள் இல்லை. எனவே தூர பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் நபியை வந்து பார்க்கிறார்கள், பார்த்து சஹாபாக்களாக தங்களுடைய வீட்டுக்கும் நாட்டுக்கும் செல்லுகிறார்கள். யமன் தேசத்திலே வாழ்ந்த ஒரு பெரியார் தான் உபைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுக்கும் நீண்ட நாள் ஆசை, ரஹமத்துடைய நபியுடைய முகத்தை ஒரு தடவையாச்சு கண்களால பார்த்துடுவோம். ஆனா அவங்களுக்கு வர முடியல. வயசான ஒரு உமாவை தன்னுடைய கையில வீட்டுல பாதுகாத்து பராமரிச்சு வளர்த்து கொண்டிருக்கிறாங்க, பராமரிச்சு கொண்டிருக்கிறாங்க. யமனில் இருந்து ஒரு குழு மதீனாவை நோக்கி வர்றாங்க. வர்ற நேரத்தில் உபயசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த குழுவின் தலைவரை அணுகி சொன்னார்கள், என்னுடைய சலாத்தை நபிக்கு நீங்கள் சொல்லுங்கள், எத்தி வையுங்கள், சொல்லிவிட்டு சொல்லுங்கள். உபயசுல் கர்ணி ஒரு வயதான தாயை பராமரித்துக் கொண்டிருக்கிறார், எனவே அவருக்கும் உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் இருக்கு. எனவே அந்த தாயை தனிமையில் விட்டு வருவதற்கு அங்கு வேறு யாரும் உதவி ஒத்தாசைக்கு இல்லை. எனவே தாயை பார்த்து கொண்டிருக்கவா அல்லது உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தந்தால் நான் மதீனாவுக்கு வந்து பார்த்து விட்டு செல்லுகிறேன். இந்த செய்தியை நீங்கள் நபிகள் ஆலயத்திலே எத்தி வைக்க வேண்டும். யமன் தேசத்திலிருந்து வந்த அந்த தூது குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். உபயசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சலாத்தையும் சொல்லி செய்தியையும் சொன்னவுடன் கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபயசிடத்திலே என்னுடைய பதில் சலாத்தை சொல்லிவிட்டு சொல்லுங்கள், உங்களுடைய நபியை பார்க்க வர வேண்டாம் என்றும் உங்களுடைய தாயை பராமரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று உங்களுடைய தோழருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பக்கத்திலிருந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, என்னுடைய வபாத்துக்கு பின்னால் மதீனாவில நீங்க அமீராக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த உபயசுல் கர்ணி இந்த மதீனாவுக்கு வருவார், வந்தா அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, உபயசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே, எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று, அவரிடத்தில் துஆவை வேண்டுங்கள் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உபயசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த தாயுடைய பராமரிப்பை இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தி காட்டினார்கள். ஒரு நபியுடைய முகத்தை பார்த்து அவருடைய முகத்தை பார்ப்பதே எவ்வளவு பெரிய சிறப்பு, இதைவிட மேலாக ஒரு தாயை பராமரிப்பது மேலானது என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரே ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஒரு நாள் கஅபாவை தவாப் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய முதுகுல ஏதோ ஒரு பொட்டலம் அல்லது ஒரு சுமைய ஒன்று சுமந்து கொண்டு இருக்கிற மாதிரி சிரமத்தோட கஷ்டத்தோட தவாப் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அது அவருக்கும் சிரமம், தவாப் லயிக்கக்கூடிய நாலு பேருக்கும் சிரமமானது. எனவே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வாலிபரே, உங்களோட உடம்புல முதுகுல நீங்க சுமந்து கொண்டு செல்லக்கூடிய இந்த சுமைய கொஞ்சம் ஓரமாக கொண்டு போய்த்து இறக்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் சுமை இருக்காது, தவாப் செய்யக்கூடிய மக்களுக்கும் சிரமம் இருக்காதல்லவா, எனவே நீங்க இதில் செய்யலாம் தானே என்று ஹசனுல் பக்கர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து சொன்ன நேரத்தில் அந்த வாலிபர் சொன்னார், இமாம் அவர்களே, என்னுடைய முதுகில நான் சுமந்து கொண்டு போறது, நான் இந்த வீட்டுக்கு எடுத்த வீட்டு சாமான்கள் இல்ல, எழுந்து நடக்க முடியாத என்னுடைய தாயத்தான் என்னுடைய சோளின் மீது நான் சுமந்து கொண்டு தவாப் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய தாயுடைய வௌத்துல இருந்த நேரத்துல என் காலால் ஒரு உதஞ்ச நேரத்தில் அவங்க பட்ட துடி வலி வலி எவ்வளவு இருக்கும், இவைகள் எல்லாம் நினைச்சு நினைச்சு என் தாய்க்கு நான் எப்படித்தான் கைமாறு செய்ய போகிறோனோ எனக்கு தெரியாது. அதனால நான் நியத்து வச்சுக்கொண்டு வந்தேன், நான் செய்யக்கூடிய உம்ரா, நான் செய்யக்கூடிய ஹஜ் எல்லாவற்றிலும் என்னுடைய தாயை நான் முதுகுல சுமந்து கொண்டே நான் செய்வேன். இதன் மூலமாகவாவது அல்லாஹ் நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த பிள்ளையாக அல்லாஹ் என்னை கபூல் செய்வான் அல்லவா, எனவே என்னுடைய தாயை நான் சிரமம் கஷ்டம் பார்க்காம என்னுடைய தாயை நான் சுமந்து கொண்டே தவாப் செய்கிறேன் சொன்ன நேரத்துல ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, நீங்க உங்க தாயிட பௌத்தில இருக்கிற நேரத்துல ஒரு பக்கத்தில இருந்து மறுபக்கம் புரண்ட நேரத்துல உங்களோட தாய் வலியால துடிச்ச துடிப்பு இருக்கு, இந்த ஒரு துடிப்புக்கு நீங்க ஆயுள் முழுக்க உங்களோட மௌத்தாகின்ற வரைக்கும் உங்களோட உம்மாவை நீங்க உங்களோட தோல்ல சுமந்து திரிஞ்சாலும் இந்த ஒரு வலிக்கு இது ஈடாகாது என்று சொன்னார்கள் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள்.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை பிள்ளைகளாக நாங்கள் காலடியில கண்ணுக்கு முன்னால சொர்க்கங்களை வச்சுக்கொண்டு எங்கெங்கயோ முட்டி மோதிக்கொண்டிருக்கிறோம், எனக்கு சொர்க்கம் வேண்டும் சொர்க்கம் வேண்டும் என்று. ஆனால் எங்கட காலடியில கைக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால வயதாளிகளாக அந்த தாய் தகப்பனும் இல்லை இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி நபிகிட்ட வாராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சு முடிச்சிட்டு வாராங்க. அந்த ஜனாசாவுடைய புள்ள நபி கிட்ட வந்து கேட்டுச்சு, யார சூழல்லா, என் வாப்பா அம்மா தான் மூத்த ஆயிட்டாங்களே, இதுக்கு மேலாலையும் நான் என் வாப்பா அம்மாக்கு ஏதாவது கடமை செய்யணுமா? நபி அவங்க சொன்னாங்க, ஆமாம், என்ன இதுக்கு என்ன தெரியுமா, மௌத்தாகின உங்களோட உம்மா வாப்பாட உறவினர்கள் சொந்தக்காரங்களை நீங்க சேர்ந்து வாழணும், அதே போல அவர்களுக்காக துஆ செய்யணும், அவர்களுடைய நண்பர்களையும் நீங்க சேர்ந்து வாழணும். இவைகள் தான் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மௌத்தானது பின்னாலும் செய்ய வேண்டிய கடமைகள் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பேசக்கூடிய எனக்கும் தான், கேட்கக்கூடிய உங்களுக்கும் தான் அல்லாஹ் தந்த அந்த நியமத்துக்களை உரிய முறையில் பாவித்து எல்லாம் வல்ல அல்லாஹுடைய மேலான அருளையும் ஜென்னத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.